நமது உயிரும் அதுதான். எதனை எதனுடைய நிலையில் வளர்க்கின்றோமோ அதுக்கெல்லாம் அதுக்கு அதை எடை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அவனை கெட்டவன் நாம சொல்ல முடியும். நான் பாரு எத்தனை பேருக்கு நன்மை செய்தேன், என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானே அப்படின்னு நம்ம ஆளவன் யாரு? நீங்க நன்மை செய்யும் போது எப்படி செய்றீங்க? அவங்களுடைய வேதனை எல்லாம் கேட்டிருந்து அணுவை வளர்த்துறீங்க. அந்த அணுவின் தன்மை வளரப்படும் போது வேதனை அணுக்கள் தான் ஜாஸ்தி வளரும். உங்க நன்மை என்ன செய்யுது? பாதாமியை போட்ட உடனே விஷத்தை போட்ட உடனே விஷம் ஆகிற போல பாதாமிக்கு சக்தி இல்லை. உங்க நன்மையுடைய நிலையில் செய்தித்தம் பெருமை இருக்கலாம், ஆனா அவர் பெருமையா செய்தவருக்கும் அந்த வேதனை பால்ல விஷத்தை பாதாமி போட்ட நிலைகள்ல அதுல விஷம் கலந்து விட்டால் எப்படியோ அதே விஷத்தை நமக்கும் நல்ல எண்ணத்துக்குள் கலந்தவுடனே ரெண்டு ஒன்னாயிரும், அதனுடைய வலிமை அதிகமாய் போகுது. விஷத்தின் தன்மைதான் அணுக்களும் மாற்றமாகி கொலையின் தன்மை மாறியது இல்லைங்களா? அதே விஷத்தின் தன்மை அதிகமாகும் போது இந்த உணர்ச்சி எதுவோ அதனின் கிளர்ச்சியை பண்ணி தனக்குள் இது விளைந்து நல்ல வெளிக்கொள்ளும். அப்ப நமக்குள் என்ன செய்யுது? இங்க மட்டும் டிபி மட்டுமல்ல, இந்த உடல்லையும் அதே மாதிரி அணுக்கள் விளைஞ்சு நம்மளோட மலத்தை போட்டு இந்த சிறங்கு வருது பாருங்க, நம்ம சதையை கரைச்சிக்கிட்டே போ. இதே மாதிரி நாம அணுக்களின் தன்மை எடுத்து இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் அதிகமாயிட்டு முதல்ல டிபி வேதனை கை கால் குடைச்சல் வரும். நாம எப்படி ஒன்றை சாப்பிட்ட பின் அந்த அணுக்களுக்கு சேரவில்லை என்றா கிளைச்சி நம்மளுக்கு எப்படியோ படபடான்னு வருது, அது வருது வரும். அப்ப அந்த விஷத்தின் தன்மை அதுக்குள்ள ஐக்கியமாகும் போது விஷத்தையே உணவாக உட்கொள்ளும் நிலை மாறும். குழவி விஷத்தின் தன்மை அணுக்கள் மாற்றும் போது அந்த விஷத்தின் தன்மையை தனக்குள் சுவாசித்து அதைத்த குழவி கொட்டிச்சு நமக்குள்ள என்னது அந்த விஷத்தின் தன்மை வரும்போதுதான் தன் உணர்வின் தன்மை மாற்றும் நிலை வருகின்றது. ஏன்னா இது நம்ம புறநாதரி இதுக்கு அதுக்கும் ஒப்பிட்டு பாருனது உங்ககிட்ட இது இயற்கை வளர்ச்சி எப்படி வளர்ந்தது என்று நாம தெரிந்து கொண்டால் நம்ம யாழ்வன் யார் உயிர் இது ஆறாவது அறிவால் கார்த்திகேயா தெரிந்து கொண்டவன் யார் ஆறாவது அறிவு. பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். நாம் எதையுமே மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவர். ஒரு பொருளின் இயக்க உண்மையை அறிந்து கொண்டவன் தான், ஆனால் அந்த ஒளியின் சிகரமாக மாற்றிக்கொண்டவன் மனிதன் தான். மாற்றிய உணர்வின் தன்மை தனக்குள் சிஷித்துக் கொண்டவன் ரிஷி, ரிஷியின் மகன் நாரதன். ஆக நாரதன் என்பது தீமைகளை நீக்கவும் தீமையின் உண்மைகள் உணர்த்தக்கூடியவனும் அதற்கும் இதற்கும் உணர்வான ஒப்பிட்டு தன்னை சிந்திக்கும் செயல்படும் நிலைகள் சுருதி ஏழு. ஆறின் தன்மை கொண்டு அதிலே மகிழ்ச்சி பெறும் உணர்வின் தன்மை நாரது இட்ட ஏழு சுருதி இருக்கு, சரஸ்வதி இத்தியாதி. மனிதன் ஆறாவது அறிவான் ஞானத்தின் தன்மை கொண்டு சுருதியை எதிலே எதை இயக்குகின்றமோ அதன் சுருதியாக மாற்றுகின்ற. ஆகவே முதல்ல கடினமான சுருதியாக இருந்தாலும் எளிமையின் நிலைகள் அவனும் இணைந்து வாசித்தால்தான் இனிமையின் தன்மை வருது. நாம் காரத்துடன் மற்ற பொருள்களை போடும் போதுதான் சுவையின் தன்மை வருது. இப்ப சொல்றது அர்த்தமாகுங்க. இதையெல்லாம் இந்த ஒரு குழவி சமாச்சாரத்தில் இத்தனையும் சொல்றாரு. அப்ப நாம இப்ப எவ்வளவு நேரம் ஆகுதுக்கு பண்ணி உங்ககிட்ட சொல்றது? எனக்கு அன்னைக்கு சோறு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சோரே கிடையாதுங்க. அவர் சொல்லும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படின்னு திரும்பினா அட்டி விழுங்க, தட்டான்னு விழுங்க, கவனம் அவர் மேல போகும், அவர் மேல போகும். இப்ப உங்ககிட்ட கொச்சி என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா உங்க எதிர்பார்ப்ப வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்னெட்டை வச்சு இந்த பக்கம் இழுத்து வச்சிருக்கனால அந்த உணர்வின் தன்மையை உங்களுக்குள்ள இங்க கொண்டுவர முடியுது, இல்லைன்னா கொண்டுவர முடியும். இப்ப நீங்க மற்ற கூட்டங்கள்லயும் மற்றதுகள்லயும் மற்றவங்க உபதேசம் போடும்போது கேட்டு பாருங்க, அவங்க கவனம் எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க அப்படின்பாங்க, ஆஹா அப்படின்பாங்க, இந்த பக்கம் இவர் என்ன செய்யறான்னு பாப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டோன்னு அந்த ஒரு சொல் வருது இல்லைங்க, ஆஹா அப்படின்பாங்க. இவங்க அடுத்த கருத்தா கேட்கறவங்களையும் தடைப்படுத்துவாங்க. இது உணர்வெண்ணிய அதனால்தான். ஏன்னா இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் நம்மை எது மாற்றி அமைக்கின்றது, அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் எப்படிங்கிறது தான் இந்த ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுக்கறோம். ஏன்னா இதுவரையில உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுனது இல்லை, சொன்னதும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பொதுவாகவே நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். எல்லாருடைய எண்ணத்தில இருந்தது சாமி நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த எண்ணங்கள் எல்லாம் கூட்டி அடி இதுக்காண்டி சந்தர்ப்பம் நம்ம கூட அங்க போகலாம் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கலான்னு வந்தது. அப்ப ஓய்வு நான் எது கொடுக்கறோன்னு நோய்க்கு ஓய்வு கொடுத்துட்டு மகன் அந்த குருநாதனுடைய உணர்வை நமக்குள்ள எடுத்துக்கணும், நீ கொஞ்ச நேரம் தூங்கு. நடந்தது தான் கேபிக்கு வந்து ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாரு. ரைட்டு, ஓய்வு இருந்தே நமக்கு பேரக்கூடிய நோய்க்கு உண்டான அந்த அணுக்கள்களை நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த குருநாதர் காட்டிய அருள்நெறி உணர்வுகளை நமக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சக்தி கொடுக்கணுங்கிறது கண்டிப்பா. இதுல சில பேருக்கு நினைக்கலாம் பாரு அவங்களுக்கு மட்டும்தானே சாமி அனுப்பி வச்சிருக்காரு நம்மளுக்கு கொடுக்கலையே, பாரு நம்மளை சாமி ஒதுக்கிட்டாருன்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பு. சாமி அவங்களுக்கு தானே சொல்றாங்க, நான் இங்கிருந்தே சாமி சொல்லக்கூடிய உணர முடியும் அதை பெற முடியும் அப்படிங்கிற நினைச்சாங்கன்னா நிச்சயம் அவங்களும் அங்க பெறாங்க. நாம கலாச்சாரப்படி நம்மளுக்கு இது செய்யலையே நமக்கு நாம இங்க தடை வச்சுக்கிறோம். இதுக்காக வேண்டிய சில நேரங்கள்ல நானு இந்த 4 மணிக்கெல்லாம் சில நேரங்கள்லயும் சில நேரங்கள்ல முக்கியமான நேரங்கள்லாம் இந்த உணர்வுகளை அனுப்பணும். அனுப்பும் போது அந்த எப்படி சாமி இப்ப இருக்கா பெற வேணுங்கிற போது அந்த உணர்வுகள் தெரிய வரும். எங்க சாமி நம்மளை கவனிக்கிறாரு, எல்லாம் அந்த ஊருக்கு போறாரு இந்த ஊருக்கு போறாருன்னு நினைச்சாங்கன்னா நாம அவங்களுக்கு கொடுக்கறத அவங்களே தடைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நாம கலாச்சார முறைப்படி நம்ம வளர்ந்தோம், ஞானிகளின் ஆச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம். அவங்க பெரும் ஆச்சாரம் என்ன, நீங்க பெறணும் எல்லோரும் பெறணுங்கிற அந்த உணர்வுடைய நிலைகளை எல்லாரும் பெறணும் அந்த எண்ணத்துல இருந்து அந்த ஆச்சாரம் அவர்கள் எல்லோருடைய ஐக்கிய உணர்வு கொண்டு ஒளியா மாறினாங்க. ஏன்னா அவங்க வளரும் ஒளிகள். இப்போ ஒரு நூல் ஒரு பொருளை தூக்க முடியலன்னா பல நூல்கள் இணைக்க போகும்போது கயிறாகுது. அப்ப எல்லோரும் அதை பெற வேண்டும் என்று எல்லோருடைய வலுவை அவர் எடுத்து இருக்கும்போது அந்த எண்ணத்துக்கு வலு பெறும். அப்ப அவருக்குள் எல்லோருடைய வலு பெற்று தீமையை விளைவிக்க நீக்க வேண்டும் என்று எண்ணும் போது அந்த வலு அங்க பெறும். அப்ப மகரிஷி எல்லோருடைய துணை கொண்டு அவர் ஒளியானார்கள். ஏன் நம்ம ஆக முடியாத சாமி அவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுக்கலன்னு பிரிச்சு விட்டாச்சுன்னா என்ன ஆகும்? இத ஆமா எல்லாருக்கும் கிடைக்கணும். அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கும், ஏன் நமக்கும் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கும்னு என்றதுக்கு பதிலும் அவங்களுக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்னு எண்ணும் போது முதல்ல அவங்க பெறாங்க. நாம ரேடியோவை டிவிய நாம எங்கிருந்து திருப்புறமோ அந்தந்த ஸ்டேஷன் வைக்கும்போது நிச்சயம் அந்த அலவரிசை கிடைக்கும். இப்ப நாம அதே உணர்வை பதிவு செய்திருக்கிறோம் மகரிஷின் உணர்வை. அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கட்டும்னு என்னங்கன்னா அவங்க இதை காட்டில ரொம்ப பவர்ஃபுல் உள்ளவங்களாம் கிடைக்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் அந்த சமமா கிடைக்கும். இப்ப உங்க துணை வச்சு அவங்களை எண்ணும் போது இந்த வலு அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குது. நீங்க இங்க பெறீங்க, உங்களுக்கு கிடைக்கணும்னு அவங்க தியானிக்கும் போது நீங்க கிடைக்கிறதுல அங்க எடுக்கிறாங்க. ஏற்கனவே கூட்டு தியானத்துல அமைச்சு வச்சிருக்கிறோம். சூரியன் தனிச்சு பிரகாசம் ஆகல, மகரிஷிகள் தனிச்சு ஒருவரும் பிரகாசம் ஆகல, எல்லோருடைய உணர்வு ஒன்றி ஐக்கியமாக இந்த உணர்வு என்ன அலைகளை வச்சுதான் ஆகுறாங்க, அவங்க உணர்வு வச்சுதான் அடுத்தவங்க ஆகுறாங்க. இதே நாம அங்க தெளிவாக்குற ஆகினாலே நமக்குள் எதை எடுத்தாலும் அந்த அணுக்குள் விளைஞ்சிருச்சுன்னா அந்த உணர்ச்சியை தூண்டும். அப்ப நாம் நுகர்ந்துக்குன்னு அந்த எண்ணம் வரும், அதுக்கு நேர சாப்பாடு அங்க கொடுக்கும். நீங்க வேதனை பொருளோட வேதனைய சொன்னாதான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையை ரசிச்சே இருப்பாங்க. அந்த வேதனை பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க பாருங்க, அவங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா நிம்மதியா இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இன்னும் அளவு இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க. வேதனை படுறவங்க தொழில நஷ்டமும் அதுல வந்த வேதனையால அதனால நோய் வந்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அம்மம்மா 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 அந்த வேதனையின் உணர்வுகள் தான் வளரும் மீது இதை தடுக்கும். அதிகமாக வேதனையாகும், ஏன்னா நஞ்சுக்குள் இந்த உணர்வின் தன்மை இதை கலக்கவே விடாது. நல்ல வேலை தனதாக அதை மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். ஆக இந்த விஷ உற்பத்தி வேதனை அதிகமாகும், அந்த உற்பத்தியை தகுந்த மாதிரி நீங்க நல்ல குணங்களை அணிச்சு விஷமா மாத்திக்கிட்டே இருக்கும். என உணவின் அணுக்களின் தன்மை இது இப்படித்தான் மாற்றும். அதனால நாம ஒவ்வொரு நொடியிலையும் நாம தவறு செய்யவில்லை, தவறு செய்வோரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நாம் தவறு செய்யல, நம்ம தவறு செய்வோரை பார்க்காமல் இருக்க முடியல. நீங்க பார்க்காம இருந்துருவீங்களா? இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டம் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டான்ன, எப்படி அடிச்சான் அப்படின்னு அதை கேட்போம். அவரு ஒன்னு சொல்வாரு, அதை எடுத்து பதி வச்சுக்கிட்டு நான் இங்க வந்து அடுத்தவன் சொன்னா சும்மா போகும்போதே அவன் அடிச்சான்னு சொல்லுவாங்க. அது முழுசுக்கு வாங்காதபடி இத ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி அடிச்சு கைகாலெல்லாம் முறிச்சு போட்டாங்க. அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல, அடிச்சு கைகாலெல்லாம் முறிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி அது ஒண்ணு ரெண்டாகி அது பாட்டு பெருகிட்டே போறோம். இந்த உணர்வுகள் கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி இந்த உணர்வுகள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு அவருடைய இணைப்பு. இப்படி நமக்குள் அணுக்கள் உருவாகும் போது எதனால உருவானதோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இதுதான் ரிக்வேதம். அப்படின்னா நம்ம உடல் கோள்களுக்கு ரிக்குதான், நம்ம உடலும் அதால உறைந்த ரிக்குதான். அப்ப இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய குணங்கள் எதுவும் இதுல இருந்து வரக்கூடிய சாம வாசனை மனம், அதை நாம எண்ணி பார்க்கும் போது உணர்வு இயக்கம். இப்போ குருவுடைய அருளை பற்றி உங்கள்கிட்ட உபதேசிக்கும் போது இங்க விளைந்த உணர்வின் மனம் வெளிப்படுது. அப்போ எத்தனையோ சிரமங்கள் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று உணர்வின் தன்மையை ஏங்கி பெறீங்க. அப்ப ஏங்கி பெற வேண்டும்ங்கிற போது இந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போது தீமைகளை அறிமுகப்படுத்தும் அதரான. ஆனால் தீமையை வெல்லும் உணர்வாக உங்களுக்குள் இணைந்து அதை சேர்க்கப்படும் போது தீமையில வெல்லும் நிலையா உருவாகுது. யஜூர், அது ஒரு வித்தாக மாறும். யஜூர் என்றால் வித்து என்று பொருள். ஆனால் வித்தான பின் அதனின் உணர்வின் தன்மை மனத்தால் உணர்வால் தனக்குள் வளர்த்து அந்த ஞானத்தின் தன்மை வளரும். சாம இப்போ உங்ககிட்ட முன்னாடி கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப மகிழ்ச்சியின் அருள் உணர்வு உங்களுக்கு யஜூர், அந்த வித்தாகம் மாறிடு. அப்புறம் அடிக்கடி என்ன செய்யறீங்க, இதை மாத்துறதுக்கு மற்றவங்களுக்கு உங்ககிட்ட சொல்றீங்க, இது இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும். இந்த மனம் சாமம். அப்ப அந்த உணர்வின் என்னவாக மாறும்? அப்போ உங்க சொல் அவங்களுடைய தீமைகளை அடக்குவதற்கு சொல்லும் போது அதர்வன. ஏன்னா அவங்க கெட்டதை அடக்குது மீண்டும் சாமி. ஆனா இந்த வேத சாஸ்திரத்தின் முக்கிய குறுப்புகளை நாம் புரிந்து கொள்ளேன்னா அந்த வேதங்களின் தப்பு, நாம் வேதங்களை பொய்யாக்குறோம். அந்த மூல கருத்தை நாம் அறிந்தில்லை, அதற்கு பதில் என்ன செய்யறோம்? ஒரு நெருப்புல ஒரு பொருளை போட்டாச்சுன்னா அதர் வேணாம் தேகுது, அதனுடைய சக்தி இழந்துடும். அதே மாதிரி மகிழ்ச்சியில் உணர்வுகள் பெரிய சக்தி வாய்ந்தவர். இந்த தீமை நிலைகள் அறுப்பணும் அதர் வேணாம் அது வெல்லுது. அப்போ அந்த ஒளியின் தன்மை வரப்போகும் போது யஜூர் ஒளியின் சரீரமாக விளையுது. ஆனால் அதே சமயத்தில் இப்ப நாம் நல்லவர்களா இருக்கிறோம், வேதனைப்படுவோரை நாம கேட்கிறோம், அந்த உணர்வின் தன்மை அதர்வன. ஆனால் அதனின் உணர்வை விஷத்தை உருவாக்கும் யஜூர் வித்தாக மாறிடு. பின் அதே நிலையை நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் வேதனைப்படுவோரை சொல்லட்டும் பாருங்க, இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் மற்றவங்களை பற்றி நல்லதாகணும்னு எண்ணுவாங்க, நல்லவங்களை அவங்க எண்ணும் போது அவங்க செய்யற தப்ப பதிவு செய்திருவாங்க. அந்த பதிவு செய்தாச்சுன்னா அவரை பற்றி எதை செய்தாலும் சரி அந்த குறையே சொல்லிடுவோம். அப்ப என்ன செய்யறோம்? இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் ஆக்கி நம் நல்ல குணத்தை அவர்கள் செய்த தவறு இதை அதர்வனை வென்று பின் அதனுடைய யஜு இந்த வித்தாக மாறிடும். அவரை பார்க்கும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவரை குறைய சொல்லிட்டே தான் இருக்கும். சாம இப்ப உங்ககிட்ட வந்தோடனே உங்ககிட்ட அதுதான் சொல்வேன், அந்த நாதம் உங்ககிட்ட வந்தாலும் அதுதான் சொல்லுவோம். அப்ப இதை கேட்கும் போது என்ன செய்யுங்க, அவர் மேல இருக்கக்கூடிய நல்ல அன்புகள் முதல்ல கொஞ்சம் இருக்கும், அப்புறம் சொல்ல 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 இது அதிகமாயி போச்சுன்னு அவர் மேல இருக்கிற நீங்க இதே உணர்வு வச்சு பாப்பீங்க, அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்க என்னச்சு இங்க குறை சொல்றது உங்களுக்கு கரெக்டா. அப்ப நாம எதை உணர்வில் நுகர்றோமோ அதை நமக்குள் எதிராயிரும். ஆக நாம் நல்ல குணத்தை எதை அழிக்குதோ அந்த நேரத்தை தான் நான் ஆத்மசுத்தி, அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை நாம் அடிக்கடி எடுத்து இதோட இணைச்சோம்னா அந்த தவறு செய்யும் உணர்வை என்ன செய்யும் இது அடக்கும். நாம் நல்லவருடைய நிலைகள் வேதனையான உணர்வுகளை எடுக்கும் போது நல்லவைகளை அடக்குது, வேதனையாக உருவாக்கும் அணுவை வளர்க்கும். தாவர இனங்களின் மாற்றமும் அதுதான். உயிரினங்களின் மற்றதை காற்றிலும் தனக்குள் வலிமை கொண்டு ஒன்றை கொன்று விழுங்கினாலும் வலிமையான உணர்வை நுகர்ந்த உணர்வு அது யஜூர். மான் தனது சாந்த வேகத்தை கொண்டு தன்னை வளர்க்க விரும்புது, ஆனா புலியோ இதை கொன்று புசிக்க எண்ணுது. அதை கண்டு அஞ்சு உணர்வை தனக்குள் வளர்க்குது. அப்போ அதனின் சாமம் எதுக்குள் இறப்பும்போது அதர்வன எதுங்க, அதனின் மனம் புலியின் நிலையில் வரப்பும்போது அதர்வன, மானின் உணர்வுக்குள் வந்தா அதர்வன இது இயக்கம். அப்ப அந்த நினைவின் ஆற்றலை கொண்டு வந்துடும். அப்ப இந்த உணர்வுக்குள் யஜூர். ஆக பின் இது விளைந்த அணுக்களின் தன்மை, இந்த உடல் மடிந்த பின் நினைவின் அந்த உயிருடன் அணுக்கள் அது விளைந்தது. உடலை விட்டு சென்ற பின் எதனின் உணவு உறவப்பட்டதோ அதற்குள் சென்று தன் இனமாக வளரத் தொடங்கியது. இது பரிணாம வளர்ச்சி. இப்போ எனக்கு தீங்கி செய்தான் பாதி என்ற உணர்வினை எனக்குள் வளர்த்துக் கொள்கின்றேன். அவர்கள் நல்லதை செய்தாலும் கூட இந்த பாதி என்ற உணர்வு எனக்குள் வளர்ந்து விட்டால் அவர் நன்மையெல்லாம் இந்த விஷயத்துக்குள் தான் கலந்துடும். பின் அந்த உணர்வின் தன்னை எனக்குள் வளர்த்து கொண்ட பின் யஜூர். ஆனால் அவர்கள் அந்த நல்ல உணர்வின் தன்மை எனக்குள் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் அவர் குறை கூறும் உணர்வு வரும்போது அதர்வன. ஆக நல்ல உணர்வை கொன்று அவரின் உணர்வு எனக்குள் வளரப்படும் போது யஜூர். இது அதர்வனையாகி யஜூரா மாறிடும். அப்ப அவர் எதை சொன்னாலும் அதை கழிக்கும் இந்த உணர்வு தான் வளர்க்கும். இப்படி நம் உணர்வின் தன்மை நமக்குள் இவ்வாறுதான் வளர்ச்சி பெற்று வந்தது. ஆனா மற்ற பரிணாம வளர்ச்சியில் எதனின் உணர்வு சாமை ஆகுதோ அதே மனத்தின் தன்மை உணர்வு விளையுது. நாம மற்ற மனிதனுடைய நிலைகளை தீங்கென்று விளைவிக்கப்படும் போது அதை உருவாக்கி நாம இந்த மனித உடலுக்குள்ள போறோம். அவனை எதை கெடுக்க வேண்டும் என்று எண்ணமோ அந்த உணர்வை எடுத்து அந்த நல்ல குணங்களை கெடுக்கிறோம். ஆக நல்ல குணங்களை கெடுத்த உணர்வு இதே உயிர் அதில் விளைஞ்சதை எடுத்து உணர்வை விளக்கு. பின் இது அதர்வன ஆகி அதிலே உருவாகுது யஜூர். அந்த உணர்வின் மனம் எதுவோ அந்த மனத்தின் அடிப்படையை வச்சுதான் அடுத்தபடி நம்ம மிருக நிலைக்க போறோம். இதுதான் அதர்வன வேதம், சாம வேதம், ரெக்கு வேதம் என்ற நிலையில் இந்த மூலத்தை நாம் தெரிந்து கொண்டால் வேதம் எவ்வளவு உண்மையை காட்டியிருக்கிறது என்று தெரியும். அதை மாற்றி அமைத்துதான் இப்ப நாம யாகத்தீ போட்டு ஒன்றை பொசுக்கிறோம். ஞானின் உணரை போட்டு தீமைகளை இங்கே பொசுக்க வேண்டும் வேத சாஸ்திரப்படி. இந்த தீமைகளை அதை பொசிக்கிட வேண்டும். நெருப்பிடன் எப்படி இதை பொசிக்கப்பே நெருப்பின் சுடர் விட்டு எய்கின்றது, அதனை கலந்த மனத்தின் தன்மை பிரித்து விடுகின்றது. இதை போன்றுதான் மகர்ஷின் உணர்வை தனக்குள் இந்த உயிருடன் ஒன்றை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் வந்த தீமைகளை பொசிக்கிடல் வேண்டும். இதைத்தான் அந்த மகர்ஷியில் காட்டிய இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதரான இதை தனக்குள் சேர்த்து வித்தாக உருவாக்கப்படும் போது தீமையை பிளந்துடும் உணர்வின் சாம. அந்த மனத்தின் தன்மை கொண்டு தன்னை காத்திடும் சொல்றது உங்களுக்கு. இதை தெளிவுபடுத்துறதுதான் என்ன இன்னைக்கு நாம இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நிலைகளை நாம் ஓங்கி வளர்ந்திருக்கும் போது இன்னொரு பெரிய தப்பு செய்துட்டு வரும். அடுத்தவங்க யாராவது இது பண்ணாங்கன்னா பாரு சாமி எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எப்படி ஊரை ஏமாத்திட்டு வர்றாங்க பாரு. இத எடுக்கும்போது நம்முடைய உணர்வுகள் அந்த குறைய எண்ணி இதை வளர்த்துறோம். இங்க கேட்டு வரும் சுவாமியுடைய உள்கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். அடுத்து நீங்க இந்த உணர்வு படி எடுத்துக்கிட்டா எல்லா நிலைகளும் குறைகளே வளர்ந்து பழக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யறோம், இந்த உண்மையை ஊங்கி வளர்த்தாலும் இப்படி இருக்குதே இதை எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகும்போது என்ன செய்து இது ஆதரவன ஆயிப்போது. மற்றவர்கள் செய்யும் தீமையின் உணர்வுகள் நமக்குள் அதிகமாகப்படும் போது இது ஆதரவனவா மாற்றி அதவி அய்யூரா மாற்றி நம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றிவிடும். ஏன்னா இந்த விளக்கு உரைகளை நாம் தெரிஞ்சா இந்த வாழ்க்கைக்கு அமல் தூங்குது. மற்ற ஒளி கொண்ட நட்சத்திரமும் தூங்காமல் தான் தூங்குது. எப்பயுமே உங்க உயிருடன் உண்டும் போது ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று இதை நாம் தூங்காமலே தான் தூங்குறோம். உங்க நினைவுகளை உண்டும் போது இந்த தீமைகள் மறைக்கப்படுது. நீங்க ஒளியோட ஒளி நீங்க காணும் போது அங்க என்ன செய்து மற்ற நிலைகளை இருளாக காட்டும். ஒளியோட ஒளி கொண்டு பாக்குறீங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன்னா மற்ற எல்லாம் இருளாக. அதே மாதிரிதான் அந்த மகிழ்ச்சியோட ஒன்றி உங்க உணர்வை ஒளியோட ஒளி ஒன்றும் போது ஒளியாகவே இருக்கிறேன், தூங்காமல் தூங்குறேன் நல்லா நிம்மதியா. ஆனா சாமி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கலாம், அல்லது அவர் தூங்குறாருன்னு நினைக்கலாம், ரெண்டும் இல்லை. ஆக இந்த உணர்வோடு ஒன்றி குரு காட்டிய வழிகள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதே. இப்ப நாம எந்தபடி நீங்க என்ன போதும் ஒண்ணுமில்ல, சக்தி எங்க இருக்குதுன்னா இத நாம பெறோம், எல்லோருக்கும் கிடைக்கணும் அந்த மகேஷின் அருள். அவங்களால் அங்க வரக்கூடிய அவங்க யார யார பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இருள் நீங்கணும் பொருள் காணணும் அந்த சக்தி அவங்க கிடைக்கணும். இங்க இந்த உணர்வு நமக்குள் அடையணும். அதே மாதிரி நம்ம அனைவரும் அதை எண்ணும் போது வரும். அது அல்லாதபடி சாமி இவ்வளவு சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஆச்சாரங்கள் அனுசாரங்களை செய்ய போகும்போது கோயிலுக்கு போகும்போது வெறுப்பு வரும், ஆடல்கள் பாடல்களை பார்க்கும்போது வெறுப்பு வரும், அந்த குடுகுடுப்பு இழக்கி அதை சொல்லும் போது வெறுப்பு வரும். ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறானா ஜோசியத்தை பற்றி அவர் ஒருத்தர் சொல்றாங்கன்னு நம்மளுக்கு வெறுப்பு வரும். அப்போ நம்ம நிலைய அங்க உருவாக்க நிலைய இது தடையாக நாம் வளரும் பருவம் தட்டாலும் அதற்குள் இடையில் தடையும் வருது. அப்ப அப்பப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம் அதை வேண்டி இப்ப நாம சொல்லிடுறாங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கலன்னா உங்களுக்கு ஒரு கசப்பான உணர்வுகள் தோன்றும். சொல்ற காட்டிலும் நானே கூட சொல்லுங்க சொல்ற காட்டிலும் பேசாம இருக்கலாம்னு சொல்லு. அப்ப அந்த உணர்வின் தன்மை சொல்லும் தன்மையை நமக்குள்ளேயே நாம் தடைப்படுத்தும். ஆனா அந்த உருவாக்கும் நிலையை இங்க மாறுபடுது. அதனால அந்த மகரிஷியோட அருள் சக்திய எந்த நிமிடமும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்தியது. நாம் அதை பற்றோட பற்றணும். எந்த நிமிஷம் ஆனாலும் எந்த குறைகளை பார்த்தாலும் ஈஸ்வரா அவனிடம் என்ன, அந்த ஈஸ்வராங்கிற சொல்ல மறக்க கூடாது. அந்த ஈஸ்வராங்கிற யாரு, நம்மளை உருவாக்கியவன் உயிர், நாம் எண்ணியதை உருவாக்க தெரிந்தவன் உயிர், நாம் எண்ணியதை நமக்குள் அதை உருவாக்கினாலும் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன் உயிர். ஆகையினால எத்தகைய நிலை வந்தாலும் அவர்கள் சொல்லும் குறைகளை நீக்கிவிட்டு ஈஸ்வரா அந்த மகரிஷியோட அருள் சக்தி நான் பெறணும் அப்படின்னு இந்த கண்ணின் நினைவை கொண்டரணும். இதான் ஆகினேன் இந்த உயிருடன் ஒன்றி மகிழ்ச்சியின் அரசக்தி என் உடம்பு முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெறணும், என் ஜீவனுக்குள் பெறணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க போகும்போது இது உணர்வு அப்படியே பழகத்துக்கு வளர்ந்துடும். இது இங்க வளர்ந்தவன்னா இதை நீக்க. அப்ப நம்ம நினைவு எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியின் அரசக்தி மலரை போல மனம் அவர்கள் பெறணும், அவர் பார்த்ததெல்லாம் நலம் பெறணும், என் பார்வை அவர்கள் நல்லவர்கள் ஆக்கணும். இதை நமக்குள் வளர்த்து பழகணும். இல்லைன்னா நம்ம நியாயத்தை நினைப்போம், ஒரு ஒரு குறை சொல்லியாச்சுன்னா குறைய வளர்த்துருவோம், அதை திருப்ப ரெண்டு தரம் சொல்லியாச்சுன்னா அந்த வித்து நமக்குள் வளர்ந்துடும், நமக்குள் அந்த குறைதான் வளரும். நியாயம் இருக்கும், நமக்குள் போராட்டம் வரும், நமக்குள் மன போராட்டமே ஜாஸ்தி இருக்கு. அந்த போராட்டம் என்ன செய்ய, நாம் போகும் பாதைக்கு இது இருக்கும். எந்த நிமிஷமானாலும் நமது எல்லை எது, அந்த மகிழ்ச்சியின் அருள்வட்டம் தான். அந்த எல்லையை அடையணும், அதை அடையணும்னா அவங்க உணர்வை நமக்குள் பெருக்கணும், அதை எல்லோருக்கும் கிடைக்க செய்யணும். இது நாம் தலையா கடமையா இருக்கு. அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும், அவருக்கு பொருள் கொண்டுடன் இது செயல்படும் திறன் பெறணும். இது கொஞ்ச நாளைக்கு சொல்லி பாருங்க, நம்ம பாரு அவன் தப்புல இருந்து மாற்ற, அப்படி அவனே தப்பு செய்யற அவனுக்குள் இருள் இருக்குது அப்படின்னா அவனை விலைக்கு தள்ளி போயிடும். இருந்தாலும் அவன் இருள் நம்மை சார், நஞ்சு இல்லாதபடி உலகம் இல்லை. இப்ப சூரியன் சுழற்சி ஆகும் போது எந்த நஞ்சால் அதை தாக்கப்பட்டு வெப்பத்தின் தன்மை உருவானதோ அதுல ஈர்க்கும் காந்தமும் உருவாகும். அப்ப அந்த காந்தம் வெப்ப காந்தமாக உருவாக்கப்படும் போது அதை எதை இழுத்து அந்த காந்தம் இழுக்குதோ இதன் கலந்த விஷம் மீண்டும் வெப்பத்தை உருவாக்கும். ஆனால் இது அணுக்களின் தன்மை வெப்பம் அதிகமாக போகும்போது வெப்பம் அதிகரித்தால் விஷத்தை பிரித்து. இதை போலதான் மனிதனின் உணர்வின் தன்மை அங்கே வெப்பம், இங்கே எண்ணத்தின் தன்மை மோதல் ஆகும்போது தீமைகளை பழக்கம் வாக்கு. இப்ப நாம் ஒருவனை கடுமையாக சொல்லப்படும் போது விஷம், அதை தாக்கப்படும் போது அவருடைய உணர்வுகள் இருக்கும். அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை ஊங்கி இங்கே பாய்ச்சி அவன் இருள் நீங்க வேண்டும் என்று தாக்கப்படும் போது அங்கு இருள் நீங்குது. இது ஒரு கட்டாயத்துக்கு நாம் வந்துவிட்டால் அவர்கள் சென்ற பாதையில் நிச்சயம் நாம் போக முடியும். முதல்ல கொஞ்சம் சொல்றது லேசா இருக்கும், அது செயல் வரும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும்.